Que privilégio poder fazer parte
desse கூட்டத்தில் பேசுவர் தங்கள் சொந்த தாய்மொழியில் பேச உருவான இந்த வரலாற்றை கணப்பொழுது என்ன பெருமிதம் தருகின்றது. சென்ற முறை நான் பேசிய பொழுது எனது ஆங்கில உச்சரிப்பை குறித்து கவலை கொண்டேன். தற்போது நான் கவலை உருவது பேச்சினை குறித்தல்ல, நான் வேகமாக பேசவிருக்கும் போர்ச்சுகீஸ் மொழியை குறித்திருக்கும். நீங்கள் பேசும் நான் பேசுவது நீங்கள் காணவிருக்கும் அடிக்குறிப்புகளை விட வேகமானதாக இருக்கும். நம் வாழ்வில் நாம் அனைவரும் பெரும் முடிவுகளை எடுக்கும் அனுபவத்தினை பெற்றுள்ளோம். நான் இந்த வேலை அல்லது இந்த அல்லது அந்த வேலையை தேர்ந்தெடுப்பதா, நான் பணி ஊதியம் செய்வதா, நான் இந்த நபரை மணப்பது சரியா. சில சமயங்களில் சிறிய மாற்றங்கள் நாம் செல்லவிருக்கும் திசையின் மிக முக்கியமான எதிர்கால விளைவுகளை உருவாக்கும். தலைவர் உக்டாஃப் சொல்கின்றார், இறைவனுக்கு பணிபுரியும் ஆண்டுகளால் நான் தனிப்பட்டவரின் மகிழ்ச்சிக்கு துயருக்கும். திருமணங்களிலும் குடும்பங்களிலும் ஏற்படும் தவறுகள் சில புள்ளிகள் வித்தியாசத்தால்
தான்.
நாம் எவ்வாறு இச்சிறு தவறுகளை நாம் கணிப்புகள் தவிர்ப்பது? நான் என் செய்தியை விளக்க என் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு உதாரணத்தை பயன்படுத்துகின்றேன். 1980 என் இறுதியில் என்னுடைய இளைய குடும்பம், என்னுடைய மனைவி மாணிக்கை, நாங்கள் நான்கு பிள்ளைகளில் இருவர், மேலும் நான் பிரேசிலில் உள்ள சென்ட் பாலோவில் வசித்தோம். நல்ல நிறுவனத்தில் பணிபுரிந்தேன். பல்கலைக்கழக படிப்பை முடித்தேன். 1994 பணியிலிருந்து விடுபட்டேன். வாழ்வு இனிதானது, எல்லாம் எப்படி இருக்கும் அவ்வாறு இருந்தது. ஒரு நாள் என் பழைய நண்பரங்களை சந்தித்தார். எங்களிடமிருந்து விடைபெறும் முன் என் வைராக்கிய முடிவுகளை அதிர்முகையில் ஒரு கருத்தினைக்கு ஒரு கேள்வியும் கேட்டார். கார்லோஸ், எல்லாம் நல்ல வகையில் நடந்து வருகின்றது. உன் குடும்பம், உன் அலுவல், உன் கோயில் பணி, ஆனால் நீ வாழும் முறையில் வளர்ந்து கொண்டிருந்தால் உனது இறைத்தந்தை வரங்கள் நிறைவேற்றப்படுமா?
நான்
இறைத்தந்தை வரங்களை இம்மாதிரி நினைத்தது கூட இல்லை. நான் அடிக்கடி இறைத்தந்தை உரங்களை படித்துள்ளேன். ஆனால் எதிர்காலத்தில் அவைகள் எவ்வாறு நிறைவேற்றப்படும் என்று எண்ண போக்கிலோ அல்லது தற்போது நான் எவ்வாறு வாழ்கின்றேன் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை. அவர் வரவுக்கு பின் என் இறைத்தந்தை உரத்தினை ஆச்சரியம் கொண்டு, நான் இவ்வாறு இன்று போல் வாழ்ந்தால் எவ்வாறு வரங்களை நிறைவேற்றப்படும் என நினைத்தேன். ஆழ்ந்த சிந்தனைக்கு பின் என் கல்வியிலும் அலுவலிலும் முக்கிய மாற்றங்கள் தேவையென உணர்ந்தேன். இது சரியானது அன்றி தவறானது அல்ல என்ற முடிவு. ஆனால் எது நல்லது, எது மிகவும் நல்லது என்று ஆன்றோர் வோக்ஸ் கற்பித்தது குறித்து நாம் நமக்கு அளிக்கப்பட்ட பல வாய்ப்புகளை சிந்திக்கும் போது நாம் மறக்காமல் நினைவில் கொள்ள வேண்டியது நல்லது என்பது போதுமானது அல்ல. மற்ற வாய்ப்புகள் மிகவும் நன்றானவை, மேலும் சில வாய்ப்புகள் மிக மிக சிறந்தவை. பின் எவ்வாறு நாம் மிக சிறந்த முடிவினை எடுக்கின்றோம் என உறுதி கொள்வது? நான் கற்ற சில கொள்கைகளை இங்கு தருகின்றேன். கொள்கை எண் 1, நாம் பெற்ற வாய்ப்புகளின் முடிவினை மனதில் கொண்டு செயல்படுவது. செய்யவிருக்கும் முடிவுகள் நம் வாழ்வும் நம் அன்பு கொண்டவர்களின் வாழ்வினையும் விசாலமான பார்வையற்றும் அதன் முடிவுகளால் வரும் தொல்லைகளையும் ஏற்படுத்தும். எனினும் நாம் இத்தகைய விளைவுகளை எதிர்காலம் கொண்டு நினைத்து பார்த்தால் நம் கண் முன்னே மிக நல்ல பதில் தற்போது செல்ல இயலும். நாம் யார் என்று புரிந்து கொண்டு ஏன் இங்கே இருக்கின்றோம், இறைவனிடமிருந்து இந்த வாழ்வில் என்ன எதிர்பார்க்கின்றார் என்பவைகள் நமக்கு விசாலமான பார்வை தேவை திரும்ப தந்துதவும். நாம் விசாலமான பார்வையால் வந்த தூய்மையான எண்ணம் எப்பாதை எடுக்க வேண்டும் என்ற சான்றுகளை இறை நூல்களில் நாம் காணலாம். மோசஸ் இறைவனுடன் முகத்து முகம் காண பேசினார். மீட்பின் திட்டத்தினை அறிந்து கொண்டார். இஸ்ரேல் கூட்டத்தாரின் தீர்க்கதரிசி என தனது பங்கினை மிகவும் நன்றாக புரிந்து கொண்டார். மேலும் இறைவன் மோசனிடம் கூறுகின்றார், பார், நானே மிக சக்தி வாய்ந்த இறைவனான கடவுள், மேலும் என் கைவண்ண வேலைகளை உனக்கு காட்டுகின்றேன், மேலும் உனக்கு ஒரு பணியை தருகின்றேன் என்பனே. இத்தகைய புரிந்த மனத்தில் மோசஸ் பல ஆண்டுகள் பாலைவனத்தில் தொல்லை திகழ்களை தாங்கி இஸ்ரேலியரை தங்கள் வீட்டுக்கு நடாத்தினார். லீகை மார்மன் புத்தக தீர்க்கதரிசி கணவன்றை கண்டார். தன் கணாக்களால் தன் குடும்பத்தை சத்திய நிலத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டிய பணியை புரிந்து கொண்டார். இப்படியாக நடந்தது என்னவெனில், என் இறைவன் தந்தையில் கனவில் வந்து தன் குடும்பத்தினை அழைத்துக் கொண்டு வனாந்திரத்தில் செல்ல கட்டளையிட்டார். அவர் தன் வீட்டை விட்டார், பிறந்த நிலத்தினை விட்டார், தங்கத்தினை, வெள்ளியினை மற்றும் முக்கிய பொக்கிஷ பொருட்களை விட்டு வெளியேறினார். பயணத்தால் வந்த இடையூறுகளையும் ஜெருசலேமின் வசனியான வாழ்க்கையும் விட்டு வந்த பிறகும் லீகை தன் கணாக்களுக்கு உண்மையாக இருந்தார். தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் இன்னொரு பெரும் சான்று. பல வெளிப்பாடுகளாலும் முதன் பார்வைக்கு முதற்கொண்டு தன் பணியை தொடர்ந்து அனைத்து பொருட்களையும் மீட்சி செய்யும் பணியை முடித்தார். நாம் எப்படி? இறைவன் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றார்? நாம் பெரும் உணர்வை பெற ஒரு தேவதூதனை காண தேவையில்லை. இறை நாம் இறை நூட்கள், கோவில், தீர்க்க தரிசிகள், இறை தந்தையின் வரங்கள், உணர்வுண்மை உட்பெற்ற தலைவர்கள் மற்றும் எல்லாவற்றை விட நாம் தனிப்பட்ட உரிமை வெளிப்பாடுகளை பெற்று நம் முடிவுகளால் வழிநடத்தப்படும் தகமையுடையோம். கொள்கை எண் 2. நமக்கு வரும் சவால்களை எதிர்கொண்டு நாம் தயாராக இருக்க வேண்டும். வாழ்வில் மிகச்சிறந்த பாதைகள் என்றும் எளிதானவை அல்ல, பெரும்பாலும் மாறாக மிகவும் கடினமானது. நாம் கூறிய தீர்க்கதரிசிகளின் சான்றுகளை நாம் பார்ப்போம். சரியான முடிவுகளை எடுத்திருந்தாலும் மோசஸ், லீகை, ஜோசப் ஸ்மித் எளிதான பயணங்களை மேற்கொள்ளவில்லை. நாம் நம் முடிவுகளுக்கு ஏற்ற விலையினை தர விரும்புகின்றோமா? நம் சொகுசு பகுதிகளை விட்டு நல்ல இடத்தினை தயாராக அடைய உள்ளோமா? இறை தந்தை வரங்களுடன் என்னுடைய அனுபவத்திற்கு திரும்புகையில் நான் மேலும் கல்வி பெற வேண்டும், அமெரிக்க பல்கலைக்கழகத்திற்கு கல்வி மானியம் பெற வேண்டும் என்று முடிவுக்கு வந்தேன். நான் தெரிவு பெற்றால் என் பணியை விடவும், பெற்றவை அனைத்தும் விற்கவும், அமெரிக்காவுக்கு வந்து கல்வி மானிய மாணவராக 2 ஆண்டுகள் மாற வேண்டும் என்று நிலை உணர்ந்தேன். ஆங்கிலம் தகுதி தேர்வுகள் முதல் சவால்களாக ஏற்று முடிக்க வேண்டும். மிகவும் நீண்ட 3 ஆண்டுகள் தயார் நிலையில் பல இல்லை என்ற பதில்கள், சில சரி என்ற பதில்களும் நிலை அனைத்தும் நான் பல்கலைக்கழகத்திற்கு சேரும் முன் உண்டானவை. 3 ஆண்டு முடிவில் கல்வி மானிய நபரிலிருந்து அத்தொலைபேசி செல்பின் என்றும் நிலைவில் கொண்டுள்ளேன். கார்லோஸ் என கூறி உனக்கு சில நல்ல சில கெட்ட செய்திகள் கூறுகின்றேன். நற்செய்தி என்னவெனில், நீ இறுதி மூவர்களில் ஒருவர், ஆனால் ஒரே ஒரு இடம்தான் இருந்தது. கெட்ட செய்தி என்னவென்றால், அந்த இருவரும் மிக முக்கியமானவர்களின் மகன்கள். 3வதாக நீ. நான் உடனே பதிலளித்தேன், நான் இறைவனின் மகன் என்று. மகிழ்ச்சிகரமாக பூவுலக பெற்றோர் என்று செய்யப்பட்ட முடிவுகளை மாற்றவில்லை. நான் பல்கலைக்கழகத்தில் அனுமதிக்கப்பட்டேன் அந்த ஆண்டு. நாம் அனைவரும் வல்லமை மிகு இறைவனின் பிள்ளைகள். அவர் நம் தந்தை. அவர் நமக்கு திட்டம் வைத்துள்ளார், நம்மை நேசிக்கின்றார். இந்த வாழ்வில் நாம் நேரத்தை வீணாக்கவில்லை, முதுமை பெற இறக்க வரவில்லை. இறைவன் நாம் வளர்ந்து முழு திறனை அடைய விரும்புகின்றோம். தலைவர் மான்சனின் சொற்களில், ஒவ்வொருவரும் தனியர் மனமானவரும் வயது வரம்பின்றி அறியவும் வளரவும் வாய்ப்புகளை பெற்றுள்ளோம். உங்கள் அறிவு திறன்களை, அறிவு ஞானம், மெய்ஞானம் உங்களின் இறைசக்தியின் தகைமைக்கு ஏற்ப விரிவடைய செய்யுங்கள். கொள்கை எண் 3. நாம் விரும்பும் நேசிக்கும் மக்களுடன் இந்த கனவினை பகிர வேண்டும். லீகை பல முறைகளுக்கு மேல் லேமன் லெமுவலுக்கு இந்த மாற்றத்தின் முக்கியத்துவத்தை அவர்கள் செய்யும் போது உணர்த்த விரும்பினார். உண்மை என்னவெனில், அவர்கள் தங்கள் தந்தையின் கனவினை பகிரவில்லை, மாறாக தங்கள் பயணத்தில் முணுமுணுக்கத் தொடங்கினார்கள். நீஃபை மாறாக இறைவனை அணுகி தன் தந்தை கண்டதை மேலும் காண விழைந்தார். மேலும் இப்படியாக நடந்தது. நான் நீஃபை என் தந்தையின் சொற்களை கேட்டபின் நான் கண்ட தோற்றத்தினை குறித்து நானும் அதனை காண அவாக்கொள்ளவும், மேலும் கேட்கவும், மேலும் பொருட்களை அறியவும் தூய ஆவியின் சக்தியால் நிறைவேற விரும்பினேன். இக்காட்சியின் வழியாக நீஃபையின் பயணத்தில் சவால்கள் கடந்து வந்தும் தன் குடும்பத்தினை வழி நடத்தவும் மிக முக்கியமாக தேவைப்பட்டன. நாம் குறிப்பிட்ட பாதையை எடுக்க முடிவு செய்யும் போது நாம் நேசிக்கும் மக்கள் பாதிக்கப்படுவார். மக்கள் சிலர் நம் முடிவுகளின் விளைவுகளை நம்மிடம் பகிரவும் செய்வர். கொள்கை வழியாக நாம் பார்ப்பதை அவர்களும் பார்த்து நம் வாக்குறுதிகளை பகிர்வர். இச்செயல்கள் எப்போதும் நடைபெறாது, ஆனால் நடக்கும்போது இப்பயணம் எளிதாகும். நான் கூறிய தனிப்பட்ட அனுபவத்தினை விவரிக்கும் போது என் மனைவியின் ஒத்துழைப்பு எனக்கு தேவைப்பட்டது. குழந்தைகள் மிகவும் சிறியவர்கள், அவர்கள் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இருப்பினும் மனைவியின் துணை மிக மிக முக்கியம். முதன் முதலில் மோனிகாவும் நானும் மிகவும் கவனமாக திட்டங்களில் ஏற்படும் மாற்றங்களை குறித்து அவர் பரிச்சயம் அடையும் வரையும் அவர் மாற்றங்களை கருத்தில் உதயக்குள்ளும் நான் நினைவு கூறுகின்றேன். இந்த பங்கு பெற்ற கணக்காட்சி மாற்றங்களை ஏற்று மாற்றிக்கொள்ளவும் மாற்றத்தின் வெற்றியில் முக்கிய பகுதியாகவும் இருக்க உதவி புரிந்தது. இறைவன் எங்களுக்கு ஒரு திட்டம் வைத்துள்ளார் என்பதை நான் அறிவேன். அவர் எங்களை அறிவார், எங்களுக்கு நல்லது என அவர் அறிவார். செயல்முறைகள் செல்வதால் அதன் பொருள் நாளுக்கு நாள் மேலும் நல்ல பொருட்கள் சிந்திக்காமல் இருக்கக்கூடாது. நாம் வாழும் முறையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் நமக்கு சத்தியமளிக்கப்பட்ட வரங்கள் நிறைவேறுவது எப்போது? கடவுள் வசிக்கின்றார், அவர் நம் பிதா. மீட்பர் இயேசு கிறிஸ்து வசிக்கின்றார், அவரின் பாவ நிவர்த்தியால் தியாகம் செய்யப்பட்டதால் நாம் நம்முடைய தினசரி சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்று வருகின்றோம் என்பதை அறிவேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென்.